ஹாய், திஸ் இன் தேராம்தாஸ். நீங்கள் கேட்டுட்ருக்கது நித்யாஸ் எஃப்எம், இது கதைகளின் சாம்ராஜ்யம். அந்த ஓவிய கண்காட்சியில் ஒவ்வொரு ஓவியத்தையும் ரசித்து பார்த்துக்கிட்டே நடந்தா பாரதி. வண்ணங்களின் மீது அவளுக்கு எப்பவுமே இனம் புரியாத காதல் உண்டு. பச்சை பசேல்னு புல்வெளி, அதில் ரெட்டை ஜடை போட்ட குட்டி பாப்பா, இருள் போக்கும் விளக்கொளி, அந்த ஒளியில் தெரியும் தேவதை முகம், இப்படி விதம் விதமான நிறைய ஓவியங்கள் இருந்துச்சு. ஒரு பெரிய ரோடு, ரோட்டில் பஸ்ஸு போயிட்டுருக்கும், மனுஷங்க நடந்து போயிட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரோட்டில் ஆங்காங்கே சின்ன சின்ன குழிகள் இருக்கும். அந்த குழிகளில் தண்ணி தேங்கியிருக்கும். நாலஞ்சு புறாக்கள் அந்த தேங்கின தண்ணியில் குளியல் போடுற மாதிரி இருந்த அந்த ஓவியத்தை பார்த்ததும் டக்குன்னு நின்னுட்டான். ஏன்னா அதுக்கு அடுத்த ஓவியத்தில் பஸ்ஸு மனுஷங்கள்லாம் தெரிய மாட்டாங்க. அந்த நாலஞ்சு புறாக்களோட டீட்டெயில்ஸ், அந்த தேங்கின தண்ணி, அதில் தெரிகிற புறாக்களின் பிம்பம், இது மட்டும் கவர் ஆகியிருந்துச்சு. கேமராவில் ஒரு கிளிக்கை பண்ணிவிட்டு தேவையான விஷயத்தை ஜூம் பண்ணி க்ராப் பண்ணிவிட்டு, இது ஆக்சுவல் ஃபோட்டோ, இது க்ராப் பண்ண ஃபோட்டோன்னு ரெண்டு ஃபோட்டோ காட்டுற மாதிரி, ஜூம் பண்ணதுக்கு முன்னாடி ஜூம் பண்ணதுக்கு அப்புறமான்னு அங்கே ரெண்டு ஓவியம் இருந்துச்சு. அடுத்தடுத்த ரெண்டு ஓவியங்கள் கூட அப்படி தான் இருந்துச்சு. அந்த ஓவியரின் பெயரை ஒரு முறை படித்து பார்த்தா பாரதி, யதுமாயான்னு எழுதியிருந்துச்சு. இந்த யதுமாயாவோட கண்ணு வெறும் கண்ணு இல்லை, கேமரான்னு முணுமுணுத்துக்கிட்டே தன்னோட செல்ஃபோனை எடுத்து அந்த ஓவியம் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா. இங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு எழுதியிருந்த போர்டை அவள் கவனிக்கலை. செக்யூரிட்டி வந்து, இந்தம்மா இங்கே ஃபோட்டோஸ்லாம் நாட் அலவுட்னு சொன்னப்போ சரி சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு யதுமாயாவோட இன்னொரு ஓவியம் பக்கத்தில் நின்று சைலண்ட்டாக செல்ஃபி எடுத்துக்கிட்டா. அர்ஜுன் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். பாரதி அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததும் பின்னாடியே போய், எக்ஸ்கியூஸ் மீ, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியும் நீங்கள் அந்த ஓவியம் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களே, அந்த ஓவியம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டான். நீங்கள் யார், ஏன் கேட்குறீங்கன்னு அவள் ஏகத்தாளமாக கேட்டா. அதை வரைஞ்ச எதுமாயா நான் தான். மற்றவங்க அந்த ஓவியத்தை பார்த்ததுக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, ஸோ ஒரு ஆர்வத்தில் கேட்குறேன்னு அர்ஜுன் பதில் சொன்னான். இப்படி ஆரம்பித்த விஷயம்தான் நல்ல நட்பாக மாறுச்சு. ரெண்டு பேரும் கலை சார்ந்த நிறைய விஷயங்கள் பற்றி நிறையவே பேசிக்கிட்டாங்க. அர்ஜுனை அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிது. ஆனால் அப்போ ஒரு முறை அர்ஜுனோட ஐடி கார்டை பார்த்தப்ப தான் அவனுக்கு தன்னை விட 2 வயசு கம்மின்னு தெரிய வந்தது. நட்பில் வயசு வித்தியாசம்லாம் பிரச்சனை இல்லையே, ஸோ அவள் அதை பற்றி கவலைப்படலை. தன் மனசோட கன்ஃபியூஷனை ஒரு ஓரமாக தள்ளிட்டு நட்பை தொடர்ந்தா. அப்போ தான் ஒரு நாள் அர்ஜுன் வீட்டுக்கு போயிருந்தா பாரதி. அவன் ரூம் ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ். இந்த பெயிண்டிங்ஸை பார்த்தா உனக்கு என்ன தோணுதுன்னு அர்ஜுன் கேட்டான். அந்த ஓவிய உலகில் பிரவேசித்து நிறங்களுக்குள் கரைந்து காணாமல் போக தோணுதுன்னு அவள் பதில் சொன்னான். இரு வரேன்னு சொல்லி ஒரு பெரிய ட்ரேயில் நிறைய கப்ஸ் எடுத்துகிட்டு வந்தான். ஒவ்வொரு கப்லேயும் கடும் பச்சை, வெளிர் நீளம், மஞ்சள், சிகப்புன்னு நிறைய கலர் பெயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு பெரிய ஒயிட் ஷார்ட்டை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு கலர்லேயும் தன்னோட கைகளை முக்கி கலர்ஃபுல் பேட்டர்ன் ஒன்று அந்த ஒயிட் ஷார்ட்டில் ஃபார்ம் பண்ணினான். அவளுக்கும் ஆசை வந்துடுச்சு. அவளும் தன்னோட கைகளை அந்த கலர்ஸில் முக்கி அதே சார்ட்டில் அவள் பங்குக்கு அவளும் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணினான். அவங்க உருவாக்கின அந்த பெயிண்டிங்கை மட்டும் தோழா படத்தில் வர நாகார்ஜுன் கண்ணில் சிக்கியிருந்தா 4 லட்சம் கொடுத்து வாங்கியிருப்பார். அப்படி நிறங்களுக்குள் குழைந்த போது தான், நீ இருந்தால் இந்த மொத்த லைஃப்பும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பாரதி, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அர்ஜுன் சடனாக கேட்டுட்டான். அந்த சார்ட்லேருந்து சட்டுன்னு கையை எடுத்தா பாரதி. உனக்கு என் தம்பி வயசாக இருக்கும்னு சொல்லிட்டு ரூமில் வச்சுருந்த பேக்கை தூக்கிட்டு கடகடன்னு வெளியே போயிட்டா பாரதி. அப்புறம் அர்ஜுனால் அவளை காண்டாக்ட் பண்ண முடியல. ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டா, ஃபேஸ்புக்கில் பிளாக் பண்ணிட்டா, வாட்ஸ்அப்லேயும் பிளாக் பண்ணிட்டா. 1 மாதம் கழித்து பாரதியோட வீட்டுக்கே போயிட்டான் அர்ஜுன். சடனாக பார்த்தப்போ பாரதி லைட்டாக ஷாக் ஆனான். ஆனால் எதையும் காட்டிக்கல. உங்ககிட்ட இந்த பெயிண்டிங்கை கொடுத்துட்டு போக வந்தேன்னு அர்ஜுன் சொன்னான். அதோடு நிறுத்தாமல், ரீசெண்டாக ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் பாரதி, அங்கே ஒரு தாத்தா பாட்டி பார்த்தேன். தாத்தா ஃபஸ்ட்டு படிக்கட்டில் இறங்கிட்டார். பாட்டியால் இறங்க முடியலேன்னு அப்புறம் தன்னோட கையை கொடுத்து பாட்டியை மெதுவாக இறக்கி விட்டார். அப்படி இன்னும் 50-60 வருஷம் கழித்து நீ படிக்கட்டில் இறங்கும்போது உனக்கு நான் கை கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது பாரதி. FB-ல பிளாக் பண்ணால் பரவாயில்ல, மனசை பிளாக் பண்ணி வைக்காத. வயசெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, அன்புக்கு மனசு மட்டும் போதும் பாரதி. யோசிச்சு சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிளம்பிட்டான். அவள் எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக தான் இருந்தா. அவன் சோஃபாவில் அவளுக்காக வச்சுட்டு போயிருந்த பெயிண்டிங்கை ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்தா. அன்றொரு நாள் 4 கைகள் வண்ணங்களில் குழைந்து காகிதத்தில் தவழ்ந்ததால் உருவாக்கப்பட்ட அந்த காவியமான ஓவியம் ஃப்ரேமுக்குள் இருந்து காதலோடு சிரித்தது. பாரதியோட இந்த மௌனம் சம்மதமாக மாறுமான்னு எனக்கு தெரிலங்க. ஒரே ஜாதி இருக்கா, ஒரே மதம் இருக்கா, வயசு வித்தியாசம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இதெல்லாம் பார்த்து பார்த்து வர்றதுக்கு காதல் என்ன காலில் குடிக்கிற தேநீரா, இஞ்சி, அஸ்வகந்தா, அதிமதுரம் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒத்து போகிற 2 மனசு மட்டும் போதுங்க காதலுக்கு. மௌனம் சம்மதமாகட்டும். திஸ் இன் தியானம் தாஸ் சைனிங் ஆஃப்.